மறுபடியும் இந்த சிக்கலான வேத பகுதிகள் என்ற தலைப்பிலே நம்முடைய கண்களுக்கு சிக்கலாக தெரிகின்ற வேத பகுதிகளை தெரிவு செய்து அந்த பகுதிகளுக்கு நாம் விளக்கம் கொடுத்து வருகிறேன். கடந்த முறை அதனூர் பகுதியாக பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பில் பரிசுத்த ஆவியானவர் எந்த விதமாக பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டு வந்திருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்க நம்ம ஆரம்பித்தோம். பழைய ஏற்பாட்டில் நமக்கு சிக்கலாக தோன்றுகின்ற அநேகம் பேருடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களுக்கான தெளிவான விளக்கத்தையும் இப்படி நம்ம படிப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இஸ்ரவேலனுடைய அரசனான சவுலை பற்றியும் தீர்க்கதரிசியான பேலியாமை பற்றியும் ரெண்டு ராஜாக்கள் நூலில் நாம் வாசிக்கின்ற ஏகு பற்றியும் ஒரு சரியான விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எந்த விதமாக செயல்பட்டிருக்கிறார் என்பதற்கான இறையியல் அறிவு ரொம்பவும் தேவைப்படுகிறது. அப்ப இந்த விரிவுரையின் முதலாவது பகுதியில் நாம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பலர் கொண்டிருக்கின்ற தவறான எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் காரணம் அவர்கள் வேத இறையியலை அதாவது பிப்ளிக்கல் தியாலஜி அதை முறைப்படுத்தப்பட்ட இறையியலில் இருந்து சிஸ்டமேட்டிக் தியாலஜி அதிலிருந்து அடியோடு பிரித்து பார்த்து வேத இறையியல் மட்டுமே தேவையான அனைத்து போதனைகளையும் உள்ளடக்கி இருக்கின்றது என்ற விதமாக அதை பயன்படுத்தியது பழைய ஏற்பாடு பற்றிய போதனைகளில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. நான் போன முறையே விளக்கமா சொன்னேன், வேத இறையியல் என்று சொல்லுவது ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து மீட்பின் வரலாற்றை முழுசா பாக்குற மாதிரி. ஆனா முறைப்படுத்தப்பட்ட இறையியல் எடுத்து பார்க்கிற பொழுது அது வேதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு முக்கியமான சத்தியங்களையும் எல்லா விதமான விவரங்களையும் எடுத்து தொகுத்து விளக்குவது ரட்சிப்பை பற்றி கர்த்தரை பற்றி அந்த மாதிரியாகும். ஆகவே இது ரெண்டையும் பிரிக்க கூடாது, அது பிரிக்கிறது பெரிய தப்பு, அது ரொம்ப பெரிய கோளாறுல கொண்டு போய் முடியும். அப்படி பிரித்தவர்கள் அது பிரித்தது மட்டுமல்லாம ஏற்கனவே சொன்னது போன்று அந்த வேத இறையியல் பிப்ளிக்கல் தியாலஜி மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், சிஸ்டமேட்டிக் தியாலஜி தேவையில்லைன்னு அதை ஒதுக்கியது பலவிதமான தப்பான போதனைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்தது. நான் வேத இறையியலை அதாவது பிப்ளிக்கல் தியாலஜி வரலாற்றை பற்றிய போதனைகளை பெற்றுக்கொள்ள பயன்படுத்தும் ஒரு சயின்ஸாக விஞ்ஞானமாக கணிக்க ஆரம்பித்த அந்த முறை 18ஆம் நூற்றாண்டுகளின் பிற்பகுதியில் உருவானது. அதுக்கு முக்கியமா காரணமாக இருந்த ஒரு மனிதர் பெயர் ஜே பி கேப்லர். இவர் கர்த்தரின் செயல் சம்பந்தமான போதனைகளை உண்மையான வரலாற்று நிகழ்ச்சிகளாக பார்த்து அதன் அடிப்படையில் கால அட்டவணைப்படி அவற்றை பிரித்து அவை எந்த முறையில் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் வளர்ந்து போகின்றன என்பதை தொகுத்து தருவதே வேத இறையியல் என்ற கருத்தை கொண்டிருந்தார். இதன் காரணமாக வேத இறையியலை பழைய ஏற்பாட்டு இறையியல் புதிய ஏற்பாட்டு இறையியல் என்று ரெண்டு பிரிவாக பிரித்து பார்க்கும் வழக்கமும் அப்போதிலிருந்து ஆரம்பமானது. அதோடு இந்த மனிதர் ஜே பி கேப்லர் இதுதான் வேத இறையியல், இதுதான் முறைப்படுத்தப்பட்ட இறையியல் என்று விளக்கி அந்த விளக்கத்தின் அடிப்படையில் வேத இறையியலை ஒரு தனித்துவமான இறையியல் விஞ்ஞானமாக அதாவது வேற எதிலும் தங்கியிருக்காதது ஒன்றாக பார்த்து அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அதற்கு பிறகு வெளிவந்த முதலாவது பழைய ஏற்பாட்டு இறையியல் நூல் கேப்லர் தன்னுடைய நூலில் தந்திருந்த தத்துவ விளக்கங்களின்படியே அமைந்திருந்தது. ஆகவே வேத இறையியலை முறைப்படுத்தப்பட்ட இறையிலிருந்து தனியாக பிரித்து அதை ஒரு தனித்துவமான ஒரு இறையியல் சயின்ஸாக பார்த்து அதையும் புதிய பழைய ஏற்பாட்டு இறையியல் என்று ரெண்டாக பிரித்து விளக்கம் கொடுத்ததே பழைய ஏற்பாட்டு இறையியல் போதனை தொடர்பான பல பிரச்சனைகள் உருவாக காரணமாக இருந்தது. இத்தகைய முறை கர்த்தரின் வெளிப்பாட்டை அவருடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் சத்தியங்களின் அடிப்படையில் விளக்காமோ அதை ஒரு வெறும் விஞ்ஞான நூலாக ஒரு சயின்ஸ் புக் போல உலக கண்ணோட்டத்தின் அடிப்படையில் கிரிட்டிக்கல் திறனாய்வு செய்யும் வழக்கத்தில் கொண்டு போய் விட்டது. சத்தியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு கிரிட்டிக்கல் பார்வையில பார்த்து இது ஏற்றுக்கொள்ளலாம் இது ஏற்றுக்கொள்ளாதது என்ற நிலைமைக்கு அது அடிகோலியது. இதன் காரணமாக அதற்கு பிறகு வெளிவந்த பழைய ஏற்பாட்டு இறையியல் நூல்களில் அதை எழுதியவர்கள் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவரின் செயல்களுக்கு அதிக இடம் இல்லை என்ற விதத்தில் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். பழைய ஏற்பாட்டை வெறும் வரலாற்று நூலாக மட்டுமே பார்த்து அதில் கிறிஸ்துவை பார்க்கவே முடியாது என்ற அளவுக்கு துணிந்து எழுதவும் சிலர் ஆரம்பித்திருந்தார்கள். இவர்களுக்கு மத்தியில் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் பிரிக்க முடியாத உறவு இருக்கிறது என்றும் அது கிறிஸ்துவின் வெளிப்படுத்தல் என்றும் துணிந்து எழுதியவர்கள் இருந்த பொழுதும் அவர்கள் ஒரு மைனாரிட்டி குரூப்பா தான் இருந்தார்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டை வெறும் இஸ்ரவேலின் உலக வரலாறாகவும் அது வெளிப்படுத்தலுக்கு அத்தனை இடமில்லாதது போலவும் அது விளக்கும் அற்புத செயல்கள் எல்லாவற்றையும் கிரிட்டிக்கல் பார்வையில் விளக்கி அதாவது அற்புத செயல்களுக்கு அவிசுவாச அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது. அப்படி விளக்கி 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டத்தின் ஆரம்பத்திலும் வெளிவந்த பழைய ஏற்பாடு பற்றிய நூல்களில் பரவலாக அத்தகைய விளக்கங்கள் காணப்பட்டது. உதாரணத்துக்கு இது வந்து இறையியல் மாணவர்கள் பாஸ்டர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கும் உதவுவதற்காக சொல்லுகிறேன். உதாரணத்துக்கு ஏ.பி. டேவிட்சன் என்பவர் எழுதிய The Theology of the Old Testament 1904 அது அச்சில வந்தது. அந்த நூலை குறிப்பிடலாம். இந்த ஏ.பி. டேவிட்சன் உலக விஞ்ஞான கிரிட்டிக்கல் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டை திறனாய்வு செய்து விளக்கம் கொடுத்த ஜெர்மன் அறிஞர்களை பின்பற்றி தன்னுடைய நூலை எழுதியிருந்தார். இப்ப இப்படி பார்த்தது என்ன என்ன செய்தது? ஆண்டவர் வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்ற அந்த சத்தியங்களை அந்த பார்வையில பார்க்காம தாங்களே ஒரு இதுதான் என்று தீர்மானித்து இந்த பைபிளிக்கல் தியாலஜி தான் அவசியம் என்று அதை ஒரு இஸ்ரவேலின் வரலாறாக பார்த்து அது ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பார்க்காம விட்டது பழைய ஏற்பாட்டை பற்றி அதில் பரிசுத்தாவியானவருடைய செயல்களை எல்லாம் பற்றி தவறான பல முடிவுகளுக்கு கொண்டு போய்விட்டது. இதுல இருந்து என்ன படிக்கலாம்? இதுவரையும் சொன்னதுல இருந்து சுருக்கமா ஒரு பயன்பாடு. இப்ப இந்தியாவில் ஷிராம்பூர் மற்றும் புனேயில் இருக்கும் யூனியன் பைபிளிக்கல் இறையியல் கல்லூரி, மதுரையில் இருக்கும் அரசுரடி இறையியல் கல்லூரி, சென்னை இறையியல் கல்லூரி, கோயம்புத்தூர்ல இருக்கும் சவுத் இந்திய பேப்டிஸ்ட் இறையியல் கல்லூரி, இனி டேராடூன்ல கூட ஒன்னு இருக்குது. இப்படி எந்த கல்லூரி நூல் நிலையங்களிலோ நீங்க போய் விசிட் பண்ணி பார்த்தா அங்க இருக்கின்ற பழைய ஏற்பாடு இறையியல் பாடங்களுக்கு அந்த விரிவுரையாளர்கள் சிபாரிசு செய்கிற புத்தகங்களையும் நீங்க பார்த்தா இதுவரையும் நான் சொன்ன முறையில எழுதப்பட்ட புத்தகங்களை தான் அங்க பார்க்கலாம். அந்த மாதிரியான பார்வைய சுருக்கமா சொல்ல போனா லிபரல் பார்வைன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப உண்மையில இந்த கல்லூரிகள் இதுவரை நான் சொன்னதும் அது போன்ற கல்லூரிகளிலும் பழைய ஏற்பாட்டு இறையியல் போதிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் தெரிந்திருந்தாலே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அது எந்த அளவுக்கு இறையியல் போதனைகள் நம்ம தேசத்துல இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்பவும் மோசமான ஒரு நிலைதான். இப்படியாக வேத இறையலை முறைப்படுத்தப்பட்ட இறையிலிருந்து அடியோடு பிரித்து பழைய புதிய ஏற்பாட்டு இறைகள் இறையல்கள் என்ற தனித்தனி பிரிவுகளை உண்டாக்கி வேதத்துக்கு விளக்கம் அளிக்க ஆரம்பித்தது பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவரின் கிரியைகளுக்கு துப்பரவாக இடம் கொடுக்காமல் அதை வெறும் இஸ்ரவேலின் வரலாறாக பார்க்கின்ற ஒரு ஆபத்தை உருவாக்கி விட்டிருந்தது. இது மட்டுமில்லாமல் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவரின் செயல்களுக்கு இடமில்லை என்ற விதத்தில் விளக்கம் கொடுத்த ஆபத்துக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அதையும் நான் கடந்த தடவை சொன்னேன். கர்த்தரின் வேத வெளிப்படுத்தலில் பெந்தகோஸ்தே தினத்தின் முக்கியத்துவத்தை சரிவர புரிந்து கொள்ளாமல் இருந்த ஒரு நிலை. இதை நான் விளக்க ஆரம்பித்து இந்த விரிவுரைகளின் அந்த முதலாவது பகுதியை கடந்த தடவை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தேன். அதாவது பெந்தகோஸ்தே தினத்தின் முக்கியத்துவம் அத ரொம்ப பேருக்கு சரியா தெரியல. பெந்தகோஸ்தே தினம் என்று நான் விளக்குவது அப்போஸ்தல நடபடிகளில் அதன் முதல் இரண்டு அதிகாரத்திலும் நாம் வாசிக்கின்ற பெந்தகோஸ்தே தினத்தை பற்றித்தான். பெந்தகோஸ்தே தினம் இஸ்ரவேலரின் யூத வழிபாட்டில் முக்கியமான இடத்தை பெற்றிருந்தது. எருசலேமில் அந்த பெந்தகோஸ்தே தினத்தில் ஆராதனையில் கலந்து கொள்வதற்காகவே ஏராளமான யூதர்கள் அந்த எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். அந்த நாளிலேயே இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அறிவித்திருந்தபடி பரிசுத்தாகி ஆவியானவர் வந்து இறங்கினார். அவர் வந்து இறங்கியதால் தான் பெந்தகோஸ்தே தினம் புதிய ஏற்பாட்டில் பிரபலமானது. இந்த பெந்தகோஸ்தே தினத்தில் பரிசுத்தாவியானவர் வந்திறங்கிய அந்த சம்பவத்தின் முக்கியத்துவம் பற்றிய விஷயத்தில் பலரும் வேறுபாடான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையில் வரும் இந்த பெந்தகோஸ்தே தினத்தின் முக்கியத்துவத்தை உணர்வது முழு வேதத்தின் இறையியல் போதனைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு மிகவும் அவசியம். இயேசு யோவான் 7 அதிகாரம் 38 வசனத்தில் சொல்லி இருக்கிறார், வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இப்படி இயேசு சொன்னதற்கு காரணம் என்ன என்பதை அதற்கு அடுத்து வரும் வசனம் விளக்குகிறது. 39 வசனத்தில் சொல்லுகிறார் இயேசு, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகின்ற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இப்போ வேதத்தில் வேறு அநேக வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவரின் செயல்களையும் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் வருகைக்கு பின் அவருடைய செயல்களையும் தெளிவாக வேறுபடுத்தி காட்டுபவையாக இருக்கின்றன. யோவேலிலும் சகரியாவிலும் வரலாற்றில் முன்னோக்கி பார்த்து தீர்க்க தரிசனமாக அறிவிக்கும் அத்தகைய இரண்டு பகுதிகளை நாம கடந்த முறை பார்த்தோம். யோவேலில 2 அதிகாரம் 29-30 இருக்கின்றன. இந்த வசனங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிகழப்போகின்ற பரிசுத்தாவியினுடைய வருகையை அறிவிப்பதாக இருக்கின்றன. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது பெந்தகோஸ்தே தினத்தை நினைவுபடுத்துகின்ற வரப்போகிறதை முன்னறிவிக்கின்ற ஒரு தீர்க்க தரிசனம். சகரியா 12:10 நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். இதுவும் அதையே தான் முன்னோக்கி பார்த்து வரப்போகிற காரியத்தை குறிப்பிடுகிறது. ஏப்ராஹாம் கைப்பர் தன்னுடைய பரிசுத்தாவியானவரை பற்றிய நூலில் த டாக்டர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இது பற்றி விளக்குகிற பொழுது சொல்லுகிறார். அதை வாசிக்கிறேன் தமிழில். இந்த ரெண்டு பகுதிகளும் அந்த காலத்தில் பரிசுத்தாவியானவரின் கிரியைகள் பூரணமானவையாக இருக்கவில்லை என்பதை காட்டுகின்றன. எல்லாம் முடிந்து போனதாக இருக்கவில்லை. பரிசுத்தாவியின் முழுமையான செயல்கள் நிகழ வேண்டிய காலம் இன்னும் வரவேண்டியதாக இருக்கிறது. மேசியா வந்த பிறகே அவருடைய செயல்கள் முழுமையாகவும் மகிமையோடும் நிகழப்போகின்றது என்கிறார் கைப்பர். இப்ப இதுவரை சொன்னவற்றை பற்றி பொதுவாக எல்லோரிடமும் கருத்து ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் பெந்தகோஸ்தே தினத்துக்கு பிறகு அப்படி எந்த விதத்தில் வித்தியாசமான முறையில் ஆவியானவருடைய செயல்கள் இருந்தன என்று சிந்திக்கிற போதே அநேக கருத்து வேறுபாடுகள் பலரிடமும் காணப்படுகின்றன. இந்த இடத்தில் தான் அடிப்படையான கருத்து வேறுபாடு அந்த விஷயத்தில் இருக்கிறது. இந்த கருத்து வேறுபாடு கொண்டிருப்பவர்களை ரெண்டு பிரிவாக பார்க்கலாம். சிலர் முதலாவது சிலர் சொல்லுகிறார்கள், பெந்தகோஸ்தே தினத்துக்கு பிறகு நிகழ்ந்த பரிசுத்தாவியின் வருகையின் காரணமான செயல்கள் பழைய ஏற்பாட்டு மனிதனுக்கும் புதிய ஏற்பாட்டு மனிதனுக்கும் இடையில் எந்த விதமான தொடர்புக்கும் இடமில்லாதபடி முக்கிய வேறுபாடு இருப்பதாக காட்டுகின்றன என்று சொல்லுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு மனுஷனுக்கும் புதிய ஏற்பாட்டு மனுஷனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்களுடைய கருத்துப்படி பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியின் எந்த கிரியையும் மனிதனில் வெளிப்புறமாக மட்டுமே நிகழ்ந்தன என்றும், பரிசுத்த ஆவியானவர் உட்புறமாக அவர்களில் எதையும் செய்யவில்லை என்கிறார்கள். இது ரொம்ப கவனமா உணர்றது அவசியம். இப்ப நான் சொன்னது இப்ப அது முதலாவது பிரிவு. ஆவியானவர் வந்து வெளிப்புறமா மனிதனில் காரியங்கள் செய்தார், ஆனா அவங்க இருதயத்துக்குள்ள வரல, அவங்களுக்குள்ள இருந்து எதையும் செய்யல. இரண்டாவது ஏனையோர், ஏனையோர் பெந்தகோஸ்தே தினம் தேவனுடைய மக்களுக்கு ஒரு புதிய யுகத்தை உருவாக்கியது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதும், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய மக்களில் நிகழ்ந்த பரிசுத்தாவியின் கிரியைகளில் அசைக்க முடியாத தொடர்ச்சி இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதாவது புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனின் கிரியை செய்தது போலவே பரிசுத்தாவியானவர் பழைய ஏற்பாட்டிலும் ஒருவனின் கிரியை செய்திருக்கிறார் என்று இந்த இரண்டாவது பிரிவினர் சொல்லுகிறார்கள். இப்பொழுது பெந்தகோஸ்தே தினத்திற்கு முன், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து கிறிஸ்து இந்த உலகில் இருந்தவரையும், பெந்தகோஸ்தே தினத்திற்கு முன் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரிலும், அதாவது எவருக்குள்ளும் இருக்கவில்லை என்று சொல்லுகிற அந்த வாதத்தை பார்ப்போம். அதாவது ஆங்கிலத்தில் சொன்னா, the Holy Spirit was not present, he did not dwell in anyone அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமாக உருவாகிய ஒரு போதனை தான், பெந்தகோஸ்தே தினத்துக்கு முன்பு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் மனிதர்கள் மேல் வந்து இறங்கினார், இயேசு கிறிஸ்து என்ற உலகத்தில் இருந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சீடர்களோடு வாசம் பண்ணினார். ஆனால் பெந்தகோஸ்தே தினத்துக்கு பிறகுதான் அவர் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்க ஆரம்பித்தார் என்ற போதனை. இதில் மூன்று விதமாக பரிசுத்த ஆவியின் செயல்கள் இருப்பதாக இவர்கள் குறிப்பிடுவதை நம்ம கவனிக்கணும். அதாவது பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் மனிதர்கள் மேல் வந்து இறங்கி அவர்கள் வெளிப்புறமாக மட்டும் கிரியை செய்தார் என்பது முதலாவது. இரண்டாவது, கிறிஸ்து இந்த உலகில் இருந்த பொழுது அவருடைய சீடர்கள் மத்தியில் வாசம் பண்ணினார், உள்ள மத்தியில் வாசம் பண்ணிறார். மூன்றாவது சொல்லுகிறது, பெந்தகோஸ்தே தினத்துக்கு பிறகே அவர் உண்மையில் மனிதர்களுடைய இருதயத்தில் வாழ்க்கையில் குடியிருக்க ஆரம்பித்தார்கள் என்கிறார்கள் இவர்கள். இதுக்கு இவர்கள் ஆதாரமாக காட்டுகிற வசனம் என்னது? யோவான் 14:17, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, பாத்தீங்களா, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு மத்தியில் வாசம் பண்ணி இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இது இயேசு தான் சீடர்களுக்கு சொன்னது. ஆனா அது ஆங்கிலத்தில் வாசிக்கிற பொழுது, the spirit of truth whom the world cannot receive because it neither sees him nor knows him, but you know him, for he dwells with you and will be in you. இப்ப ஹி டுவெல்ஸ் வித் யூ அண்ட் வில் பி இன் யூ. இப்ப இதை ரெண்டா பிரிச்சுதான் இந்த மாதிரி போதனை கொடுக்கிறாங்க. ஹி சேஸ் உங்களோட அவர் வாசம் செய்வார், இப்ப எதிர்காலத்தில் அவர் உங்களுக்குள் இருப்பார், வில் பி இன் யூ. அப்ப இந்த வசனம் கிரேக்க மொழிபெயர்ப்பின் படி ஒரு இலகுவான மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு வசனம் அல்ல. பல்வேறு கிரேக்க மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வித்தியாசமான விதத்தில் ஒவ்வொன்றும் அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். அதன் காரணமாக சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் உங்களுக்குள்ளே இருப்பதால் என்பது எதிர்காலத்தில் நிகழும் நிகழப்போகும் காலத்தை உணர்த்துகிற விதமாக மொழிபெயர்த்திருக்கிறார். ஹி வில் பி இன் யூ. வேறு சில பிரசன்ட் டென்ஸ்ல நிகழ்ந்ததாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்படியான வித்தியாசமான மெனுஸ்கிரிப்டுகள் இந்த வசனத்தை விளக்குவதால் இதை மொழிபெயர்க்கிற பொழுது இதை வைத்து பரிசுத்த ஆவியானவர் மூன்று விதமான கிரியைகள் விசுவாசியாக நிகழ்வதாக ஒரு போதனையை உண்டாக்கினால் அது வேதத்தின் ஏனைய பகுதிகள் அப்படியான ஆதாரத்தை தராததை நம்ம கவனிக்கிறோம். இப்ப நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற பொழுது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல இந்த பகுதியை விளங்கிக் கொள்வதற்கு அந்த வசனத்திலேயே நம்ம தங்கி இருக்கக்கூடாது. லுக் அட் த கான்டெக்ஸ்ட், முன்னாலும் பின்னாலும் அந்த அமைந்திருக்கின்ற வசனம் அமைந்திருக்கின்ற கான்டெக்ஸ்ட பார்க்கணும், கான்டெக்ஸ்ட் கிளாரிட்டியை கொடுக்கும். இப்ப வேறு சிலர் பெந்தகோஸ்தே தினத்துக்கு முன்பு பரிசுத்தாவியானவர் தேவனுடைய மக்களில் ஒரு விதமான கிரியையும், பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு அவர்கள் இன்னொரு விதமான கிரியையும் செய்தார் என்று இரண்டு விதமான கிரியைகள் போதனைகளை கொடுத்தார்கள். முதல்ல பார்த்தது மூணு விதம், இப்ப இது ரெண்டு விதம். அதாவது பழைய ஏற்பாட்டு பகுதிகளை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் மனிதர்கள் வந்து இறங்கியது பற்றிய விளக்கங்களை காண முடிகிறது. இந்த போதனையை அளித்தவர்கள் முக்கியமானவர்கள், நான் போன தடவை அதை சொல்லி முடித்தேன், ஜி கேம்பல் மோகன். இவர் வந்து ஒரு போதகர் மட்டுமல்ல, ஒரு இறையியல் அறிஞர். இவர் வெஸ்ட்மின்ஸ்டர் சாப்பிளில் டாக்டர் லாய்ட் ஜோன்ஸ் அங்க போதகராக வருவதற்கு முன்பு பல காலம் போதகராக இருந்திருக்கிறார். இவருக்கு பின்புதான் லாய்ட் ஜோன்ஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் சாப்பிள்ல போதகராக வந்தார். அப்ப இந்த கேம்பல் மோகனுடைய கருத்து பற்றி விளக்குகின்ற பேராசிரியர் ஜான் வெயிட், என்னுடைய பேராசிரியர், அவர் சொல்லுகிறார், கேம்பல் மோகன் தன்னுடைய நூலான த ஸ்பிரிட் ஆஃப் காட் என்ற நூலில் பரிசுத்தாவியின் வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் அளித்து எழுதியிருக்கிறார். அதுவும் அவருடைய நடவடிக்கை தற்காலிகமானது, தொடர்ச்சியானது அல்ல என்று எழுதியிருக்கிறார். மேலும் அவர் ஆவியானவர் ஒருவரில் தங்கி வாசம் செய்தார் என்பதை மறுத்தார். வரலாற்றில் சில காலப்பகுதிகளில் சிறப்பான செயல்களை சில மனிதர்கள் செய்வதற்காக மட்டுமே அவர்களை ஆவியானவர் பயன்படுத்தினார் என்று இந்த நூலில் கேம்பல் மோகன் எழுதியிருக்கிறார் என்கிறார் ஜான் வெயிட். இப்ப கேம்பல் மோகன் பரிசுத்த, அவர் சொல்லுகிறார் அந்த நூல்ல, பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட ஒரு நபரில் அவரை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து பாதுகாத்தார் என்பதற்கான எந்த போதனையையும் பழைய ஏற்பாட்டில் காண வழி இல்லை என்று ஆணித்தரமாக எழுதியிருந்தார். ஆகவே கேம்பல் மோகனை பொறுத்த அளவில் பரிசுத்தாவியானவர் ஒருவரை நிரப்பி அவரில் இருந்து செயல்படுவது என்பது கிறிஸ்துவின் சிலுவைப்படி நிறைவேற்றமடைந்த பிறகே நிகழ்வதற்கு வழியுண்டு. அதனால் ஒருவரை ஆவியானவர் நிரப்பி பயன்படுத்துவது என்பது கிறிஸ்துவின் சிலுவை பலியின் ஆசீர்வாதங்களை ஒருவர் அனுபவபூர்வமாக தன் வாழ்வில் அடைந்த பிறகே நிகழ முடியும் என்று விளக்குகிறார் கேம்பல் மோகன். பெந்தகோஸ்தே தினத்தின் முக்கியத்துவத்தை அவர் விளக்குகிற பொழுது அப்போஸ்தலரின் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றத்தை அவர், ஆவியானவர் வந்த பொழுது அவர்கள் மறுபிறப்படைந்தார்கள் என்று விளக்குகிறார். இதுவரை அவர்கள் கிறிஸ்துவின் சீடர்களாக மட்டுமே ஆபிரகாமை போல கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து அவருடைய கிரியைகளின் பலனை ருசி பார்த்திருந்த பொழுதும், பெந்தகோஸ்தே தினத்தில் ஆவியானவர் வருகை தந்த பிறகே அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உண்மையில் ஜீவனோடு வாழ முடிந்தது என்று விளக்கியிருக்கிறார் கேம்பல் மோகன். நான் பழைய ஏற்பாட்டில் தெய்வ பக்தியோடு வாழ்ந்திருக்கும் மனிதர்களை பற்றி விளக்குகிற பொழுது கேம்பல் மோகனுடைய விளக்கத்தில் தெளிவில்லாமல் இருக்கிறது. இதிலிருந்து கேம்பல் மோகன் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவரின் கிரியை வெளிப்புறமாக மட்டுமே ஒருவரில் இருந்தது என்றும், பெந்தகோஸ்தே தினத்துக்கு பிறகே மெய்யான ஆவியின் மெய்யான மறுபிறப்பையும் அவரால் பரிசுத்தப்படுத்துகின்ற அந்த கிருபையையும் அடைய முடிந்தது என்று விளக்கியிருப்பதை காண முடிகிறது. இன்னொருவர் ஜெய் கமிங்ஸ் என்று சொல்லுகிறவர் த்ரூ த இட்டர்னல் ஸ்பிரிட் என்ற புத்தகத்தில், பழைய ஏற்பாட்டு சபை அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும், எவரையும் பரிசுத்தமாக்கும்படி அவர்களில் அவர் இருந்து செயல்பட்டதாகவும், நாம் ஆவியானவரை பற்றி பழைய ஏற்பாட்டில் எங்குமே வாசிப்பதில்லை என்று எழுதியிருக்கிறார். இப்ப அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கேம்பல் மோகனையும் கமிங்ஸையும் என்ன சொல்றோம், இவங்க வந்து பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எந்த மனிதர்களுக்குள்ளையும் அவங்க காட்லி பீப்புளா இருந்தாலும் வாசம் செய்யவில்லை, அவர்களுக்குள்ள உள்ளிருந்து அவர் எந்த கிரியையும் செய்யவில்லை. அப்படி போகிற பொழுது ரீஜெனரேஷன் பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் இல்ல, சயின்டிபிகேஷன் பழைய ஏற்பாட்டு பக்தி உள்ள மனிதர்களிட இல்லைன்னு முடிவுல போய் வந்துருது. அப்ப இது ஆபத்தானது. இதுவரை பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் மனிதரின் வெளிப்புறமாக மட்டுமே கிரியை செய்தார் என்றும், அவர்களுக்கு உள்ளிருந்து அவர் எதையும் செய்யவில்லை என்று சொன்ன அவருடைய வாதத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இனி பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவர் மனிதர்களுக்கு மறுபுறப்பை கொடுத்திருக்கிறார் என்று விளக்கி இருப்பவர்களை கவனிப்போம். அதான் இப்ப ரெண்டாவது பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவர் மறுபிறப்பை மனிதர்களுக்கு அளித்தார். இப்ப இத்தகைய விளக்கத்தை நாம் இன்றைக்கு முக்கியமாக சீர்திருத்த இறையில் போதனைகளை விசுவாசிப்பவர்களிடமே பார்க்க முடிகிறது. இப்ப கன்சர்வேட்டிவ் இவஞ்சாலைகள் இருக்கிறாங்க, அப்ப கன்சர்வேட்டிவ் இவஞ்சாலைக்குள்ள எல்லா டினாமினேஷனும் அடக்கலாம், பிரதர்ன் அடக்கலாம், டிஸ்பென்சேஷன். இப்ப டிஸ்பென்சேஷன் ஆரம்ப காலத்துல வந்த பொழுது பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தாவி விசுவாசியில இல்லைன்னு தான் போதித்தது. அதிலிருந்து தெரிஞ்சுக்கணும். ஆகவே இது பற்றிய தெளிவான போதனையை நம்ம ரிஃபார்ம் கிறிஸ்டியானிட்டி ஒரு ரிஃபார்ம் தியாலஜியில மட்டும்தான் பார்க்க முடியும். இப்ப அவர்கள் பெந்தகோஸ்தே தினத்தின் நிகழ்ச்சிகளின் முக்கியத்துவத்தை அலட்சியப்படுத்தவில்லை. அதாவது இப்படி பரிசுத்தாவியானவர் பழைய ஏற்பாட்டில் மறுபிறப்பை கொடுத்தார் என்று சொல்லுகிறவர்கள், அதே நேரம் அவர்கள் பெந்தகோஸ்தே தினத்துக்கு முன்பும் பழைய ஏற்பாட்டு காலம் அதற்கு பிறகும் பரிசுத்தாவியானவர் தொடர்ச்சியாகவே செயல்பட்டு வந்திருக்கிறார் என்று வலியுறுத்துகிறார்கள். இன்னும் ஒரு பிரபலமான இவஞ்சாலிக்கோ வேத வியாக்கியான வல்லுநர், உங்களுக்கு சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், அது நான் பண்ற ஒரு ஊகம் தான், லியோன் மாரிஸ். எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ தெரியாது. ஒரு இவஞ்சாலிக்கோ இதுல அவர் கொஞ்சம் பிரபலமானவர். இவர் ஒரு ஆஸ்திரேலியன் ஆஸ்திரேலியன் தியோலோஜியன், 1914 இருந்து 2006 வரையும் வாழ்ந்தவர். லியோன் மாரிஸ் எழுதிய நூல்கள்ல தி அப்போஸ்டாலிக் பிரீச்சிங் ஆஃப் த கிராஸ், அவருடைய காமெண்ட்ரி ஆன் த காஸ்பல் ஆஃப் ஜான் ரெண்டும் முக்கியமானது. அவருடைய யோவான் விளக்க உரை நூலுக்கு எழுதப்பட்ட விரிவுரைகளில், அது எழுதப்பட்டிருக்கிற எல்லா விரிவுரைகளிலும் அது மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது. அது ஒரு நல்ல விரிவுரையாக, அதாவது காமெண்ட்ரியாக இருந்த பொழுதும் கவனத்தோட படிக்க வேண்டிய ஒரு காமெண்ட்ரி. ஒரு மனிதன் பிரபலமானவர் அல்லது ஒரு நூல் பிரபலமாக இருக்கிறது என்பதால் அந்த மனிதரோ அந்த நூலோ மேலானது மேலானவர் வர முடிவு தவறானது. த பெஸ்ட் செல்லிங் புக் இன் த மார்க்கெட் கேன் பி அ பேட் ஒன் ஃபார் மெனி ரீசன்ஸ். புரியுங்களா? ஒரு பெஸ்ட் செல்லிங் புக்கா இருக்குங்கிறதுக்காக அது நல்லதா இருந்திருங்கிறது அவசியம் இல்ல. இப்ப லியோன் மாரிஸ் ஒரு கன்சர்வேட்டிவ் இவஞ்சாலிக்கோ இறையியலாளர். அவரை சீர்திருத்த இறையியலாளர் என்று அழைக்க முடியாது. லியோன் மாரிஸின் மாணவர் ஒருவரிடமிருந்து நான் 1981-82 யோவான் சுவிசேஷத்துக்கான விளக்க உரையை கற்றுக்கொண்டேன். மாரிஸின் அந்த காமெண்ட்ரி இன்னைக்கு என் நூலகத்துல இல்ல. அது இருந்ததா ஞாபகம் இருந்தது, யாருக்கும் கொடுத்துட்டோம் தெரியாது. லியோன் மாரிஸ் அந்த விளக்க உரையில் இயேசுவுக்கு, அதாவது யோவானுக்கு எழுதிய காமெண்ட்ரியில் சொல்லுகிறார், இயேசுவுக்கும் நிக்கதேமுவுக்கும் இடையில் நிகழ்ந்த சம்பாஷணைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவர் தன்னுடைய காமெண்ட்ரியில் கொடுக்கவில்லை. அது நாம் பார்க்கிற பொழுது இன்று யார் சொல்லி இருப்பது, என்னுடைய பேராசிரியரான ஜான் வைட் சொல்லி இருக்கிறார். யோவான் 3வது அதிகாரத்தில் இயேசு நிக்கதேமுவுக்கு இதுவரை தெரிந்திராத ஒரு உண்மையை விளக்குகிறாரா, அல்லது அவனுக்கு ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் இருந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு உண்மையை விளக்குகிறாரா என்பதுதான் அந்த பகுதியில கேள்வி. லியோன் மாரிஸ் சொல்லுகிறார், இயேசு நிக்கதேமுவுக்கு வெளிப்படுத்தியது பழைய ஏற்பாட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு போதனை என்று அவர் சொல்லியிருக்கிறார். நேற்று இரவு நான் எப்படியோ தேடி பிடித்து ஆடியோவில் லியோன் மாரிஸ் யோவான் 3வது அதிகாரத்துக்கு 1-15 அந்த அதற்கு, அதாவது நிக்கதேமுவுக்கும் இயேசுவுக்கும் இடையில் நடந்த சம்பாஷணைக்கு கொடுத்த முழு விளக்கத்தையும் 2 கேட்டேன். அது லியோன் மாரிஸ் பழைய ஏற்பாட்டுக்கும் இந்த பகுதிக்கும் எந்த தொடர்பும் இல்லாத முறையில் விளக்கம் கொடுத்திருக்கிறார். முக்கியமாக 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்கும் தண்ணீராலும் ஆவியாலும் என்பதை அவர் பழைய ஏற்பாட்டோடு தொடர்புபடுத்தவே இல்லை. அந்த பகுதிக்கு அவர் தண்ணீருக்கு அவர் கொடுத்திருக்கும் விளக்கம் நான் இதுவரையும் கேள்விப்படாதது ஒன்று. இந்த பகுதியில் இஸ்ரவேலின் பழைய ஏற்பாட்டு இறையில் அறிஞரான நிக்கதேமுவோடு பழைய ஏற்பாட்டை நமக்கு தந்திருக்கும் அதன் தலை சிறந்த இறையில் அறிஞரான மனிதகுமாரனான இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணராமல் போனால் இந்த பகுதியின் முக்கியத்துவத்தையே அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். லியோன் மாய்ஸ் அதற்கு முக்கியத்துவமே கொடுக்கவில்லை. என்னை பொறுத்தவரையில் அந்த யோவான் 3வது அதிகாரம் பகுதிக்கான சிறந்த விளக்கத்தை ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த ஜார்ஜ் ஸ்மீட்டன் அவர் எழுதிய தி டாக்ட்ரின் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அப்புறம் பெஞ்சமின் வோஃபீல்ட் அவர் எழுதியிருக்கிறார் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட், அவருடைய பைபிளிக்கல் அண்ட் தியாலஜிக்கல் ஸ்டடிஸ் என்ற வால்யூம்ல அது ஒரு பகுதியாக இருக்கிறது, அல்லது இன்னும் பிரபலமான ஒரு ரிஃபார்ம்டு காமன்டேட்டர் அவருடைய பேர் வில்லியம் ஹென்ரிக்சன், அவர் யோவான் நூலுக்கு எழுதிய காமெண்ட்ரி, இதையெல்லாம் வாசித்து நம்ம பயனடைய முடியும். அத்தோடு இந்த விஷயத்தில் தவிர்க்க முடியாதபடி நாம் வாசிக்க வேண்டிய அவசியமான நூல் பேராசிரியர் ஜான் மரே எழுதிய ரிடெம்ஷன் அக்காம்ப்ளிஷ்ட் அண்ட் அப்ளைடு. இப்ப பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல உங்க ஏபிடி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இத எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன், இதை நீங்க 10 தடவையாவது வாசிக்கணும்னு சொல்லி. இந்த ரிடெம்ஷன் அக்காம்ப்ளிஷ்ட் அண்ட் அப்ளைடு நூல்ல, இது ஒன்றும் பெரிய நூல்ல உள்ள ஒரு சின்ன நூல் தான், அதுல 3வது அதிகாரத்துல ரீஜெனரேஷனை பத்தி ஜான் மரே விளக்குகிறார். அப்ப அந்த அதிகாரத்தில் மரே ஸ்மீட்டன் போன்றவர்களை பின்பற்றி அருமையான விளக்கத்தை தந்திருக்கிறார். இவர்கள் எல்லோருமே, அதாவது ஸ்மீட்டன், பெஞ்சமின் வோஃபீல், வில்லியம் ஹென்ரிக்சன், ப்ரொஃபசர் ஜான் மரே எல்லோருமே இயேசு நிக்கதேமுவுக்கு நன்கு பரிச்சயமாக இருந்திருக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு உண்மையை பற்றியே அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று விளக்கியிருக்கிறார்கள். அவர் கேட்டா, நீ இஸ்ரவேலின் ஆசிரியராக இருந்து உனக்கு தெரியாதான்னு ஆண்டவர் கேட்டதுக்கு வேற என்ன கருத்து இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, நீ இஸ்ரவேலின் ஆசிரியராக இருந்தாய் அப்படின்னு அவர் எல்லாம் தெரிந்த ஒரு உண்மையை சொல்லுகிறார். அவன் இஸ்ரவேலுக்கு என்ன சொல்லி கொடுத்திருப்பான்? சமைக்கிறதையா படிச்சு கொடுத்திருப்பான்? பழைய ஏற்பாட்டு இறையதான் போதிச்சு கொடுத்திருப்பான் இல்லையா? அப்ப கான்டெக்ஸ்ட் தெளிவா நமக்கு க்ளூ கொடுக்குது. இஸ்ரவேலுக்கே பழைய ஏற்பாட்டை போதிக்கிற நீ, அது உள்ளுக்கே நான் சொல்லுகிறது இருக்கிற பொழுது ஏன் முன்னுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறார். மொழி அதுக்கு கவனிக்கவே இல்லை. மாதிரி காமன் ட்ரீஸ பயன்படுத்துறது ரொம்ப அவசியம் ஆளுங்கள் யாருன்னு தெரிஞ்சுட்டு லியோன் மொரிஸ் தன்னுடைய ஸ்பிரிட் ஆஃப் த லிவிங் காட் 1960 எழுதின ஒரு புஸ்தகத்துல பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவரின் நடவடிக்கைகள் பற்றி விளக்கி இருக்கிறார். அது வெளிவருவதற்கு முன்பிருந்த 100 வருட காலத்தில் பழைய ஏற்பாடு பற்றி நிலவி வந்த கருத்துக்களையே அவரும் தன்னுடைய நூலில் விளக்கி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவரின் செயல்முறையை சரியான முறையில் விளக்காமல் பெந்தகோஸ்தேயின் முக்கியத்துவத்தையும் தவறான முறையில் விளக்கி இருக்கிறார். அவருடைய விளக்கங்களை கவனிக்கிற பொழுது பெந்தகோஸ்தே தினத்துக்கு பிறகே பரிசுத்த ஆவியானவர் மறுபிறப்பை மனிதர்களுக்கு கொடுக்கிறார் என்ற வகையில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அதற்கு இடமில்லை என்ற எண்ணத்தை அவர் தன்னுடைய விளக்கத்தில் மூலம் ஏற்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையின்படி, ஒரு விளக்கங்களின்படி, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ளார்ந்த விதமாக முழுமையான சுத்திகரிப்பை பரிசுத்த ஆவியானவர் மூலம் அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை நாம் ஒருபோதும் மறுபிறப்பு அடைந்தவர்களாக கருத முடியாது. அதாவது லியோன் மாரிசனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தால், ஏற்றுக்கொண்டால், எந்த பழைய ஏற்பாட்டு மனுஷனுமே மறுபிறப்ப அடையவில்லைன்னு முடிவுக்கு தான் வர வேண்டி வரும். ஜார்ஜ் ஸ்மீட்டன் என்ன சொல்லுகிறார்னு கேளுங்க. இது பற்றி அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பற்றி பழைய ஏற்பாட்டு சபை ஒன்று விடாமல் அறிந்திருந்த அதே போதனைகளைத்தான் யோவான் ஸ்நானனும் கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் புதிய ஏற்பாட்டில் போதித்து விளக்கி இருக்கிறார்கள். அது ஸ்மீட்டன் சொன்னது. ஸ்மீட்டனின் இந்த வார்த்தைகள் கொஞ்சம் மிகையானதாக இருந்த பொழுதும் முற்றிலும் உண்மையானவை. அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் நாம் காணும் பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள் பற்றிய தெளிவான அத்தனை போதனைகளையும் வெளிப்படையாக போதிக்காமல் உள்ளடக்கமாக தன்னில் கொண்டிருந்து அறிவிக்கிறது. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல வந்து பரிசுத்தாவியானவருடைய அத்தனை போதனைகளும் இம்ப்ளிசிட்டா உள்ளுக்குள்ளேயே இருக்குது. புதிய ஏற்பாடு மாதிரி அதுல தெளிவா வெளிப்படையாக எழுதப்படவில்லை. அப்படி எழுதப்படவில்லை என்பதற்காக அதில் ஆவியானவரை பற்றி அதிகம் சொல்லப்படவில்லை என்ற முடிவுக்கு வருவது தவறு. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மனிதர்களுக்கு மறுபிறப்பை தந்திருக்கும் ஆவியானவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதுமே மறுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் கிரியையாகிய மறுபிறப்பு பற்றி பழைய ஏற்பாடு மேலும் தெளிவான விளக்கங்களை நமக்கு தந்திருந்தால் நிச்சயம் நன்மையாகத்தான் இருந்திருக்கும். இருந்த போதும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அநேக உதாரணங்களின் மூலம் பழைய ஏற்பாட்டு ஆவியின் மறுபிறப்பாகிய கிரியை நிகழ்ந்திருக்கும் மனிதர்களை அது நமக்கு உதாரணம் காட்டுகிறது. நம்ம எத்தனை பேர் ஆபிரகாமை பற்றியும் மோசேயை பற்றியும் யோசுவாவை பற்றியும் சாமுவேலை பற்றியும் தாவீதை பற்றியும் வாசிக்கிற போது பரிசுத்த வாழ்க்கையில் அவர்களைப் போல நாம் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லையே என்று கவலைப்படுகிறோமா இல்லையா? சபை வரலாற்றில் சங்கீத புத்தகம் காலங்காலமாக நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி தருவதாக இருந்திருக்கிறதே, அதை எழுதியவர்கள் நம்மை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்று நம்மால் எப்படி சொல்ல முடியும்? அதாவது மறுபிறப்பு இவர்களில் நிகழ்ந்திருக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவரின் மறுபிறப்பு நிகழவில்லை என்று சொல்லுவது பழைய ஏற்பாட்டு வேதம் நமக்கு வெளிப்படையாக விளக்குகின்ற அளவில்லாத உதாரணங்களையும் உண்மைகளையும் முழு முற்றாக அலட்சியப்படுத்துவதாக ஆகிவிடும். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியின் மறுபிறப்பாகிய செயல்களை பார்க்க மறுப்பது நம் விசுவாசத்துக்கும் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் பழைய ஏற்பாடு நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு துணையாக வழிகாட்டியாக இருந்து கொடுக்கும் அத்தனை ஆசீர்வாதத்தையும் நாம் இழந்தவர்களாகி விடுவோம். இப்ப அடுத்ததாக பெந்தகோஸ்தே தினத்தின் முக்கியத்துவத்தை நாம பார்க்க ஆரம்பிப்போம். இதுதான் நீ கடைசியா பார்க்க வேண்டியது. இதுல இருந்து நம்ம என்ன பார்த்தோம்? பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் எவரிலும் வாசம் செய்யவில்லை அப்படின்னு ஒரு கோஷ்டி. அப்புறம் பார்த்தோம் பழைய ஏற்பாட்டுல நிச்சயமாக ஆவியானவர் விசுவாசிகள் வாசம் செய்து மறுபிறப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம பார்த்திருக்கிறோம். இப்ப பெந்தகோஸ்தே தினத்தின் முக்கியத்துவம், பெந்தகோஸ்தே தினம் எந்த வகையில் முக்கியமானது? அந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கிய பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள் நாம் வாசிக்கிறது போல எந்த விதமான ஒரு புதிய காரியத்தை அவர் செய்தார்? இது பற்றி நான் ஏற்கனவே திருமண தெய்வத்தில் விளக்கமா எழுதியிருக்கிறேன். ஃபிரெட்ரிக் டேல் ப்ரூனர் என்பவர் எழுதிய தியாலஜி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ற நூலில் அவர் இதை குறித்து விளக்கமா எழுதியிருக்கிறார். இருந்தாலும் பெந்தகோஸ்தே தினத்தின் முக்கியத்துவத்தை குறித்து இந்த பாடத்தோடு தொடர்புடைய விதத்தில் சுருக்கமாக நான் விளக்க வேண்டியது அவசியமாகிறது. இது பற்றிய தவறான எண்ணங்களுக்கு காரணம், அதாவது பெந்தகோஸ்தே தினத்தின் முக்கியத்துவம் பற்றிய தவறான எண்ணங்களுக்கு காரணம், பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையில் இருக்கும் உறவை சரியாக புரிந்து கொள்ளாததுதான். இப்படியாக ரெண்டு ஏற்பாடுகளையும் தொடர்புபடுத்தி பார்ப்பது அவசியம். பழைய ஏற்பாட்டு மக்கள் புதிய ஏற்பாட்டை நோக்கி முன்னோக்கி பார்க்கிறார்கள். அதே நேரம் புதிய ஏற்பாட்டு மக்கள் முடிந்து போன பழைய ஏற்பாட்டை நோக்கி பின்னோக்கி பார்க்கிறார்கள். யோவான் 14-16 வரையுள்ள அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்து தான் நிறைவேற்ற வேண்டியிருந்த காரியங்களை விளக்குகிற பொழுது அவற்றை பெந்தகோஸ்தே தினத்தோடு ஒப்பிட்டு விளக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப பரிசுத்தாவியானவர் பற்றி அவர் யோவான் 14:16 சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். தேற்றரவாதன் என்று சொல்லுவது பாராக்லீட் என்று கிரேக்க வார்த்தை, அட்வொகேட், அதாவது பரிசுத்தாவியானவருக்கு இன்னொரு பெயர். பரிசுத்தாவியானவரின் ஊழியம் கிறிஸ்துவின் ஊழியத்தின் தொடர்ச்சியாக இந்த உலகத்திலே இருக்க போவதால் அது பற்றி யோவான் அதே 14வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சீடர்களை பார்த்து சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளில் வந்து இறங்கிய போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களின் இருதயத்தில் வந்து வாசம் செய்தார். இதைத்தான் இயேசு யோவான் 14:17 குறிப்பாக சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்திறங்கி மனிதர்களின் இருதயங்களில் செய்ய போகின்ற காரியங்களைத்தான் இயேசு யோவான் 14:7-11 வசனங்களில் விளக்குகிறார். The Spirit of God ஒருத்தருக்கு வந்தா அங்க கிறிஸ்து இருக்கிறார்னு தான் அர்த்தம். இப்ப 7வது வசனம், 14வது அதிகாரம் யோவான் 7 வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதாவது சரீரமா நான் போறது பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் ஹோலி ஸ்பிரிட் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்பினேன். நான் போகிறது அவசியமாகிறது, ஏன்னா நான் போகாம அவர் வர முடியாது, அவர் வரணும், நான் போய் அவரை அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்தில் போகிறதுனாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதாவது ஆவியானவர் வருகிற பொழுது இந்த மினிஸ்ட்ரியை அவர் செய்வார் என்கிறார் இயேசு. என்ன தெரிகிறது? பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அவர் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் பலன்களை அவருடைய மக்கள் அனுபவிக்கும்படி செய்து அவருடைய போதனைகளை அவர்களில் பதியும்படி செய்ய போகிறார். நான் போனா பிறகு அவர் உங்களோடு இருந்து நான் போதித்த எல்லாவற்றையும் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருவார்னு இயேசு சொல்லவில்லையா? அதன் மூலம் அவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துவார். பெந்தகோஸ்தே தினத்தில் அவர் வந்திறங்கிய போது இதுவரை செய்திருந்த உலகளாவிய பரந்த சுவிசேஷ ஊழியத்தை உலகத்தில் பாவத்தை கண்டித்தும் கிறிஸ்துவின் நீதியையும் வரப்போகிற நியாய தீர்ப்பையும் மக்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார். இந்த பெரிய உலகளாவிய செயலை பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பிக்க போவதால் தான் இயேசு அவருடைய சீடர்களை எருசலேமில் போய் தங்கி இருக்கும்படி சொன்னார். அதை அப்போஸ்தலர் 1:5 வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஏன்னா அங்கே இருங்க, ஆவியானவர் வரப்போறாருங்கிறதா அதுக்கு அர்த்தம். அந்த சீடர்கள் மனம் திரும்பாத மறுபிறப்பு அடையாதவர்களாகவோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் பரிகாரப்படியின் தன்மை பற்றிய முழு விளக்கங்களும் தெரியாதவர்களாகவோ இருக்கவில்லை. அது பற்றி இயேசு ஏற்கனவே அவருடைய கண்களை திறந்து விளக்கம் அளித்திருக்கிறார் என்பதை லூக்கா 24:45-48 வாசிக்கிறோம். அங்கு வாசிக்கிறோம், லூக்கா சொல்லுகிறார், அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய மனதை அவர் திறந்து, சீடர்கள் எம்மாயாவுக்கு போன பொழுது அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி, அதாவது பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து பாடுபடவும் 3வது நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமில் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்களும் இவைகளுக்கு சாட்சியா இருக்கிறீர்கள். அப்படியானால் அவர்களுக்கு எது இல்லாமல் இருந்தது? மனம் திரும்பல் இருந்திருக்கு, மறுபிறப்பு நிகழ்ந்திருக்கிறது. அந்த சீடர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து எல்லா ஆண்டவர் தெளிவாக தன்னை பற்றி அவர்களுக்கு விளக்கி இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட என்ன குறை இருந்தது? கேட்க வேண்டிய கேள்வி, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு மத்தேயு 28:18-20 வசனங்களில் விளக்கியிருந்த கட்டளையை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்கான, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கான தெய்வீக அதிகாரத்தையும் வல்லமையையும் அவர்கள் கொண்டிராதவர்களாக இருந்தார்கள். The power to preach the gospel எல்லா இடத்திலையும் பெந்தகோஸ்தே சினத்தின் நிகழ்வுகளால் ஏற்பட்ட நேரடியான பலன் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரின் வருகையினாலே அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை வல்லமையோடு பிரசங்கிப்பதற்கான ஆசீர்வாதத்தை அடைந்ததுதான். அதைத்தான் இயேசு அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லி இருக்கிறார். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, இங்கிலீஷ்ல சொல்லுது யூ ஷால் ரிசீவ் பவர், நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப அந்த பலன் அடைந்து ஏதோ பிசிக்கலா ஸ்ட்ராங்கா வரதில்லை, யூ வில் ரிசீவ் பவர், உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்படும் ஆவியானவர் உங்களில் வரும்போது. அதோடு கிறிஸ்துவின் சீடர்கள் இதுவரை அனுபவித்துவாத விதத்தில் தாங்கள் அனைவரும் ஒருவரே என்ற தங்களுக்குள் ஒரு ஐக்கியத்தை அனுபவித்தார்கள். அதனால்தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் முதன் முறையாக ஐக்கியத்தை பற்றி வாசிக்கிறோம். 42வது வசனத்தில் பாருங்க, அப்போஸ்தலர் 2, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் த டீச்சிங்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் அந்நியோன்யத்திலும் எது ஃபெலோஷிப் அப்பும் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதில் அந்நியோனியம் என்பது ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஃபெலோஷிப் என்றிருக்கிறது. ஃபெலோஷிப் என்று சொல்லுகிற பொழுது சும்மா நம்ம ஒரு வைக்கியத்தில் வர உறவை மட்டும் பார்க்கக்கூடாது. ஃபெலோஷிப் ஆஸ் அ குரூப். பரிசுத்தாவியானவர் பெந்தகோஸ்தே தினத்தில் வந்து இறங்கிய பொழுது அவர் விசுவாசிகளை ஒன்றிணைத்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் இணைத்தார். ஏன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட் விசுவாசிகள்லாம் தனித்தனியா இருந்தாங்க. ஒரு சர்ச் வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட்ல சர்ச் இருந்திருக்கா இல்லையா? எஸ் அண்ட் நோ. எப்படி எஸ்? இஸ்ரவேலுக்கு மத்தியில அந்த விசுவாசிகள் இருந்தாங்க, அவங்க தான் சபையா நம்ம பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டில் இருந்த விதமாக சபை அங்கு இருக்கவில்லை. அப்ப பந்தகோஸ்தேத்தனம் அவசியமாக இருந்தது புதிய ஏற்பாட்டில் அந்த சபை உருவாவதற்கு, ஒரு ஆர்கனைசேஷனாக. இவற்றிலிருந்து எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? பந்தகோஸ்தே தினம் இரண்டு விதங்களில் ஒரு புதிய யுகத்தை ஆரம்பித்து வைத்தது என்று உணர முடிகிறது. முதலாவது, பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவின் கிரியைகள் பிரத்யேகமாக, அதாவது எக்ஸ்க்ளூசிவ்லி, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளேயே நிகழ்ந்திருந்தது என்றும், பந்தகோஸ்தே தினத்துக்கு பிறகு அவருடைய கிரியைகள் உலகளாவியதாக இருந்தது என்றும் அறிந்து கொள்ள முடிகிறது. இல்லைங்களா? இதை பத்தி நான் பிறகு அடுத்த வாரம் விளக்க போகிறேன். இப்ப பரிசுத்தாவியானவர் மெயினா சீஃபா எக்ஸ்க்ளூசிவ்லி இஸ்ரவேலுக்கு மத்தியில தான் வேலை செய்தார். ஒவ்வொரு இஸ்ரவேலனையும் இல்லை, மோசே, யோசுவா, தாவீது, சாலமோன் இப்படி வாசிக்கிறோம். அதில் அவங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க சரிங்களா, ஆனா அவங்களும் ஒரு கூட்டமா இருக்குல்ல இந்த புதிய ஏற்பாட்டில் இருப்பது போல. அவ ஆவியின் கிரியை அங்கு நடந்திருக்குது. மோசே மறுபிறப்பு அடைந்திருந்தான், ஆபிரகாம் மறுபிறப்பு அடைந்திருந்தான். மறுபிறப்பு அடைந்தவர்கள் எல்லாம் ஆவியின் மூலமாக பரிசுத்தமாக்கவும் பட்டார்கள், மாய்மைப்படுத்தவும் படுகிறார்கள். அதுல எந்த குறையுமே இல்லை. ஆனா பெந்தெகோஸ்த் வந்து என்ன சிக்னிபிகண்டா செய்திருக்கிறது? இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து கிறிஸ்துவினுடைய சரீரமாக உருவாக்கி அதில் இணைத்திருக்கிறது சரிங்களா. இதுவே யோவேலின் தீர்க்கு தரிசனத்தில் காணப்படும் உண்மைகளின் முக்கியமான அம்சம். யோவேல் 2:28, அதற்கு பிறகு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். 1-2 அங்கங்க இல்லை இஸ்ரவேல்ல, யாவர் மீதும். யூதர்கள், அந்நியர்கள், புரஜாதியார்கள் என்ற பிரிவே இல்லாமல் யாவர் மேலும் ஊற்றுவேன். இந்த விளக்கத்தை, இப்ப நான் தந்த விளக்கத்தை, ஜார்ஜ் ஸ்மீட்டனின் விளக்கங்களிலும் ஜான் காவின் இந்த நூலுக்கு கொடுத்திருக்கும், யோவேலுக்கு கொடுத்திருக்கும் விளக்கத்திலும் காணலாம். இதுவே பெந்தகோஸ்தே தினம் ஒரு புதிய யுகத்தை ஆரம்பித்து வைத்தது என்பதற்கான முதலாவது விளக்கம். 2வது, விசுவாசிகள் அனைவரும் ஒரு ஐக்கியமாக ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் சரீரத்தை பிரதிபலிக்கும் திருச்சபையாக அமைக்கப்பட்டார்கள். இந்த 2வது அம்சம் புதிய ஏற்பாட்டு பரிசுத்த ஆவியின் யுகத்தில் தெளிவாகவே புதியது. உண்மையில் ஒரு விதத்தில் நாம் திருச்சபையை இஸ்ரவேல் தேசத்துக்குள் காணப்பட்ட மீதமாயிருந்த, அதாவது த ரெம்னன்ட், பரிசுத்தவான்களாக காண்கிறோம், மீதமாயிருந்தவர்கள். அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இப்போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் இணைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த விதத்தில் திருச்சபை பெந்தகோஸ்தே நாளுக்கு முன் இருந்திருக்க முடியாது, இருந்திருக்கவும் இல்லை. ஏனெனில் கிறிஸ்துவின் பரிகார பலியின் பலன்கள் அனைத்தையும் அவருடைய மக்கள் அனுபவிக்கும்படியாக பெந்தகோஸ்தே தினத்தில் பரிசுத்த ஆவியானவர் உலகளாவிய முறையில் வரவேண்டியது இதற்கு அவசியமாக இருந்தது. இதை ஏப்ரஹாம் கைப்பர் நான் எழுதிய த தியாலஜி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ற நூலிலும் 120வது பக்கத்தில் எழுதியிருக்கிறார். இப்ப இதுதான் பெந்தகோஸ்தே தினத்தினுடைய முக்கியத்துவம். இதோட பாடம் முடிந்ததில் ஓரளவு உங்களுக்கு புரியும். என்னது, பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்திருக்கிறார். ஆபிரகாம், மோசே, யோசுவா, தாவீது, சாமுவேல் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் அவர் மறுபிறப்பை கொடுத்திருக்கிறார். இல்லாட்டி அவங்க விசுவாசியா இருக்க முடியாது. மறுபிறப்பு இல்லாம ஒருவன் விசுவாசியா இருக்க முடியாது. அப்படி விசுவாசத்தை அடைந்தவர்கள், மறுபிறப்பை அடைந்தவர்கள் பரிசுத்தாவியை தங்களுக்குள் நிரந்தரமாக பெற்று அவர் மூலமாக பரிசுத்தப்படுத்தவும் பட்டிருக்கிறார்கள். ரீஜெனரேஷன் நடந்திருக்குது, சாங்கிபிகேஷன் நடந்திருக்கு, இது எல்லாமே நடந்திருக்கு பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு. ஆனா அவங்க அங்கும் இங்குமாக கொஞ்சமானவர்களாக, மீதமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நிச்சயமாக திருச்சபையின் அங்கத்தவர்கள், ஆனா திருச்சபை புதிய ஏற்பாட்டில் இருந்த விதமாக அங்கு இருக்கவில்லை. ஆகவே நம்ம பழைய ஏற்பாட்டை பார்க்கிற பொழுது புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற அளவுக்கு தெளிவாக அதை அங்க பார்க்க முடியவில்லை. ஏன், ஏற்கனவே நான் விளக்கி சொல்லி இருக்கிறேன், ஆண்டவத்தினுடைய வெளிப்படுத்தல படிப்படியாக தான் கொடுத்திருக்கிறார். நாங்க பழைய ஏற்பாட்டில இருந்து போக 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 அந்த தீர்க்கண தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது நமக்கு கண்ணு திறந்தது போல எல்லாமே தெளிவாக புதிய ஏற்பாட்டில் தெரிகிறது. அப்ப புதிய ஏற்பாட்டில் தெளிவாக எல்லாம் வெளிப்படுத்தல் தெரிகிறது என்பதற்காக பழைய ஏற்பாட்டில் ஒண்ணுமே இல்லைன்னு முடிவுக்கு வருவது தவறான ஒரு இறையியல் யூகம். ஆகவே த ஹோலி ஸ்பிரிட் புதிய ஏற்பாட்டில் ஒர்க் பண்ற மாதிரியே பழைய ஏற்பாட்டிலையும் ஒர்க் பண்ணி இருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டில் பெண்டிகாஸ்டுக்கு பிறகு ஹி பிகேன், ஓ ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் பெண்டிகாஸ்ட்ல இருந்து ஒரு யூனிவர்சல் ஒர்க்க ஆரம்பித்தார். அந்த யூனிவர்சல் ஒர்க்க அவர் பழைய ஏற்பாட்டில் செய்யல. எத்தனை பேர் யூதர்களுக்கு வெளியே இருந்து கிறிஸ்தவர்களா வந்தாங்க நம்ம பார்த்தா, வெரி ஃபியூ. ராக்காபு பார்க்கலாம், நாகமான பார்க்கலாம், இப்படி அங்கங்க வாசிக்கிறோம், நபுக்கர்னசார பார்க்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டில் யூதர்கள் என்ற நிலை இல்லை, புறஜாதி என்ற நிலை இல்லை. எந்த விதமான ஜாதி பிரிவு, இனப்பிரிவு, கலர் பிரிவு ஒண்ணுமே இல்லாமல் ஆவியானவர் யூனிவர்சலாக செயல்படுகிறதை பார்க்கலாம். சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போய் கொண்டிருக்கிறது. இதுதான் பெந்தகோஸ்தே நாளினுடைய மிகவும் முக்கியமானது. இப்ப இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சவுல் கிறிஸ்தவனா இல்லையான்னு. தெளிவா இதை வச்சு யோசிச்சு பார்த்தா கிறிஸ்தவனா இல்லையான்னு புரிஞ்சிருக்கும். ஒரு க்ளூ கொடுக்குறேன், மறுபிறப்ப ஒருவன் அடைந்திருந்தார், புதிய ஏற்பாட்டில் அடைவது போல் ஒருவன் மறுபிறப்ப பழைய ஏற்பாட்டில் அடைந்திருந்தார், அவன் நிச்சயமாக அதை பரிசுத்தாவியினாலே அடைகிறான். அடைந்தவனில் பரிசுத்தாவியானவரும் கிறிஸ்துவும் வந்து நிரந்தரமாக தங்கிவிடுகிறார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது அவர்கள் பரிசுத்தாவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது என்ன, அவங்க மகிமைப்படுத்தவும் படுகிறார்கள். ஆகவே ஒரு விசுவாசி புதிய ஏற்பாட்டில் எந்த விதத்திலும் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போக முடியாது என்று சொல்லுகிற பொழுது, அதே விதமாக ஆபிரகாமோ, மோசேயோ, யோசுவாவோ, சாமுவேலோ, தானியேலோ, தேவிதோ தங்களுடைய ரட்சிப்பை இழந்து போக முடியாது. அப்ப இழந்து போகிறது மாதிரி நம்ம யாரையாவது பார்த்தா பழைய ஏற்பாட்டில் என்ன கேள்வி கேட்கணும், அவன் ஆரம்பத்தில இருந்தே கிறிஸ்தவன் இல்லை, இந்த முடிவு தான் வரணும். சரி, அப்ப ஏன் பழைய ஏற்பாட்டில் சவுல் போன சில பேருக்கு ஆவியானவர் இருந்த மாதிரி வேதம் சொல்லுகிறது, அப்புறம் போன மாதிரியும் சொல்லுகிறது? அதுதான் இனி பார்க்க போகிறோம். இப்ப உங்களுக்கு இறையில சொல்லி கொடுத்துட்டேன், பரிசுத்த ஆவியினுடைய அந்த இறையில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வித்தியாசம் இல்லை. இப்ப பழைய ஏற்பாட்டில் யூனிவர்சல் ஆக்டிவிட்டி, ஆனா சாரி புதிய ஏற்பாட்டில் யூனிவர்சல் ஆக்டிவிட்டி, ஆனா பழைய ஏற்பாட்டில் ஓன்லி வித் இன் இஸ்ரேல், கொஞ்சம் வழியில. ஆகவே அவங்க கூட நம்ம பார்க்க முடியாம இருக்குது. ஆனா அவர் நிச்சயமாக புதிய ஏற்பாட்டில் இருந்த அதே ஆவியானவர், அவர்தான் சிருஷ்டியையும் செய்தவர், பிதா குமாரனோடு இருந்து அவர்தான் சிருஷ்டியையும் தொடர்ந்து பார்க்கிறவர், அவர்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டிலும் நிறைவேற்றி கொண்டு வருகிறவர் இஸ்ரேலின் மத்தியில் இருந்து. ஆனால் பெந்தெகோஸ்தேத்தினம் வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து தான் பரிகார புலியின் மூலமாகிய செய்ய வேண்டிய அந்த பலிகளின் எல்லாம் செய்து நிறைவேற்றிய பிறகு அந்த பலனை உலகம் பூராகவும் மக்கள் மத்தியிலே அனுபவிக்குமாக செய்ய வேண்டிய அந்த ஒரு உலகளாவிய ஊழியத்தை ஆரம்பிக்க பெந்தெகோஸ்தே நாளில் வந்திறங்கினார் பரிசுத்த ஆவியானவர். இந்த போதனர் ரொம்ப ரொம்ப அவசியமானது கிறிஸ்தவர்களுக்கு. இப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கல பார்க்க தவறினால்தான் பழைய ஏற்பாட்டில பத்தி பல காரியங்கள தவறான சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும், அதே போல குழப்பம் அடைஞ்சிருவீங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், வி ஹேவ் ஒன்லி ஒன் பைபிள், ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் இருந்தாலும் இட் இஸ் ஒன் பைபிள், ஒரே வேதம் வெளிப்படுத்த ஆதியாமத்திலிருந்து படிப்படியாக கொடுக்கப்பட்டு வெளிப்படுத்தலில் போய் நிறைவேறுகிறது. இப்போ ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே வேதம்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம கண்களுக்கு சில காரியங்கள் இப்படி தெரிகிறது அப்படி தெரிகிறது என்பதற்காக நாம் ஒரு ஊகத்துக்கு வந்து ஒரு முடிவெடுக்க கூடாது. முழு வேதத்தை ஆராய்ந்து படிக்கிற பொழுது, அதனுடைய இறை இலையெல்லாம் கவனமாக படிக்கிற பொழுது ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு தெளிவு ஏற்பட்டு விடும். இன்னைக்கு பாடம் இட் க்ளோசஸ். ஆகவே இப்ப ஒரு அளவுக்கு உங்களுக்கு க்ளூ கிடைச்சிருக்கும், பட் இன்னும் வரப்போகிறது இருக்கிறது அடுத்த வாரத்துல இந்த பெந்தெகோஸ்தே தினத்தின் முக்கியத்துவத்துல சில பகுதிகள் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதுக்கு பிறகு நாம எந்த விதத்துல பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் மத்தியில் செயல்பட்டார், அதோட மனிதர்களில் பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டாருங்கிறத நம்ம உதாரணங்களை எடுத்து பார்க்க முடியும். ஆகவே இதையெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவரை பற்றிய ஒரு போதனை. அநேக மாடர்ன் புத்தகங்கள்ல அதை வாசிக்க முடியாது, தமிழ்ல இல்லவே இல்லை, அன்பார்ச்சுனேட்லி. ஏன்னா அந்த டிஸ்பென்சேஷன் லெசன் என்று சொல்லுகின்ற அந்த போதனை ரொம்ப பேரை பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி பிரிச்சு வச்சு, பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் அந்த விதத்துல எல்லாம் செயல்படல, புதிய ஏற்பாட்டில் மட்டும் என்ற மாதிரி எல்லாம் பார்க்க வைத்து அந்த தியாலஜியை இறைய போதனைகளையே குழப்பி வச்சிருக்கிறார். ஆகவே இந்த டிஸ்பென்சேஷன்ல போதனைகள் எல்லாம் பேப்டிஸ்ட் பிரதரன்ல எல்லாம் ரொம்ப நிரம்பி போய் கிடக்குது. அப்ப அந்த கண்ணோட்டத்தில் அவங்க வேதத்தை பாக்குறதுனாலதான் பல குழப்பங்கள். ரொம்ப பேரு கொஞ்சம் ரட்சிப்பு அடைஞ்சு இழந்து போகலாம்னு நம்புறதுக்கு காரணம் அதுதான். ஆனா வேதம் அப்படி சொல்ல, இதனாலதான் ரிஃபார்ம் கிறிஸ்டியானிட்டி ஒரு ரிஃபார்ம் தியாலஜி ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதை நீங்க 1689 விசுவாச அறிக்கையை கவனமாக பொறுமையாக வாசித்து பார்த்தா, இப்ப நான் சொன்னதெல்லாம் புதுமையா படாது, அங்க இருக்கு. நம்முடைய வினாவிடை போதனைகள் அதெல்லாம் மொழிபெயர்த்து தந்திருக்கிறோமே, அதுலயும் தெளிவாக இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு ஆண்டவர் கிருபையின் மூலமாக இந்த காலங்கள்ல தமிழ்நாட்டிலையும் மற்ற இடத்துலயும் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த சீர்திருத்த சத்தியங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. சில பேர் ஒரு தப்பு விடுறாங்க, என்னது ஓ இது ஒரு இன்னொரு டினாமினேஷன், இல்லவே இல்லை. நம்ம என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம், உண்மையாகவே இயேசு போதித்த சத்தியங்களையும் அப்போஸ்தலர்கள் போதித்த சத்தியங்களையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் முழு உருவம் கொடுத்திருக்கின்ற ஒரு வேத போதனை தான் ரிஃபார்ம் ஃபெய்த் அல்லது ரிஃபார்ம் இறையியல். அது தெளிவாக வேதத்துக்கு விளக்கம் கொடுக்கிறது. அந்த அளவுக்கு தெளிவான இதை மற்ற பிரிவுகள்ல நம்ம பார்க்க முடியாது. ஏன், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பிரிச்சு தவறான காரியங்கள் எல்லாம் உருவாகின நிலைமையும் உலகத்துல இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் அடிக்கடி சொல்லுகிறது, நாம போலி போதனைகள்ல இருந்து மட்டும் நம்ம காப்பாற்றிக்க கூடாது, தவறான போதனைகள்ல இருந்தும் காப்பாற்றிக்கணும். என்ன வித்தியாசம் போலி போதனைக்கும் தவறானது? போலி போதனைக்கு இடமே கொடுக்க கூடாது, ஏன்னா அது பிசாசுல கொண்டு போய் விட்டுரும். தவறான போதனைகளும் ஆபத்தானதுதான். என்ன எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிற நேரம் தவறான ரூட்ல போனா நேரத்தை வீணாக்கி தவறான இடத்துக்கு தான் போய்கொண்டே இருப்போம். அது தேவையில்லாது. அவங்க ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதம், இந்த சீர்திருத்த போதனைகளை நீங்க வந்து ஏதோ இன்னொரு போதனை நினைக்காம வேதத்திலிருந்து வருகின்ற தெளிவான போதனைகள் ஆண்டவத்தினுடைய கிருபையின் காலமாக இந்த 21வது நூற்றாண்டுல அதை கொடுத்திருக்கிறார் என்பதை நினைச்சு பார்த்து அதுல நல்லா வளர பார்த்தா உங்க விசுவாசம் வளரும். சத்தியத்துல வளருகிற பொழுதுதான் நம்ம விசுவாசம் உறுதிப்படும், அந்த விசுவாசத்துல நிச்சயம் ஏற்படும். இன்னைக்கு ரொம்ப பேர் ரிஃபார்ம் சத்தியத்தை வந்து தெளிவாக படித்து பொறுமையாக கற்றுக்கொண்டு வளராம ரொம்ப வாழ்க்கையில பரிசுத்தத்திலையும் சப வாழ்க்கையிலும் பின்தங்கி போயிருக்கிறது. காரணம் ரிஃபார்ம் சத்தியம் அல்ல, அவர்களுடைய விசுவாசத்தின் குறை, அவருடைய பரிசுத்த வாழ்க்கையில் இருக்கின்ற குறைபாடுகள் தான். ஜான்மாரே ஒழுங்கா இருந்திருக்கிறாரு, பெஞ்சமின் வார்ஃபீல்டு ஒழுங்கா இருந்திருக்கிறாரு. அது என்ன காரணம்? நம்ம ஒழுங்கா இல்லைன்னா கேட்டு பார்க்கணும். நம்ம ஒழுங்கா படிக்கல, நம்ம விசுவாசத்தின்படி காரியங்கள் செய்யல, பரிசுத்த வாழ்க்கையை படிக்கிற சத்தியங்களின்படி சரியா அமைச்சுக்கலங்கிறதுக்கு தான் அது காரணமே தவிர சத்தியத்தை தப்பு சொல்லக்கூடாது. அப்படியே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், சுயம வளர்க்கக்கூடாது, நம்ம பத்தி பெருசா நினைச்சுக்க கூடாது. தாழ்மை ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு சத்தியத்துல வளர்கிறோமோ அந்த அளவுக்கு தாழ்மையும் சேர்ந்து நமக்கு வளரணும். அப்படி இருக்கிற பொழுது இந்த அருமையான வேத சத்தியங்களின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்து வைப்பார், ஆத்மீக கண்களை திறந்து வைப்பார். எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் தெரியுமா? இந்த காலங்கள் அப்படியான போதைகள் நமக்கு கிடைத்திருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீங்க நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணும். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த நாளிலும் கூட பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவியானவருடைய கிரியைகளை பற்றி மறுபடியுமாக பல காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து தெளிவு அடைய முடிந்திருக்கின்றது. தொடர்ந்து இதை நாம் படிக்கிற பொழுது நீதாமே எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடும். இந்த சத்தியங்களை எல்லாம் வெறும் பாடசாலையில் கற்றுக்கொண்டுகின்ற ஒரு பாடமாக பார்த்து கற்றுக்கொள்ளாமல் இவை சத்திய வசனங்கள், சத்தியமான உண்மைகள் நீர் எங்களுக்கு தருகிறீர் என்ற விதத்திலே நாம் கற்று இதில் ஆனந்தப்பட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். சத்தியம் விடுதலையாக்கும், சத்தியம் ரட்சிப்பின் நிச்சயத்தை எங்களுக்கு தரும் என்றெல்லாம் வேதம் தொடர்ந்து சொல்லுகிறது. சத்தியம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை வீணாக்கி போய்விடும். சத்தியத்தை கற்றுக்கொள்ளாமல் அதை நம்பாமல் தவறான போதனைகளை நம்புவதும் நம்முடைய வாழ்க்கைக்கு கேட்டை உண்டாக்கும் என்றெல்லாம் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, எவ்வளவோ பேர் கண்ணிருந்தும் சத்தியம் தெரியாமல் மோசமான போதனைகளை எல்லாம் கேட்டு மோசமான இடங்களில் எல்லாம் இருந்து சரியானதுக்கும் தவறானதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்கொண்டிருக்கின்ற நேரத்திலே நீர் எங்கள் மேல் அருமையாக அளப்பரிய கிருபை பாராட்டி தொடர்ந்து உம்முடைய வசனத்தினாலே நீர் எங்களை போஷித்து வருவதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மகா கிருபை உள்ள தேவன், அந்த கிருபையால் எங்களை போஷிக்கின்ற தேவன். தொடர்ந்து இந்த காலங்களிலே எங்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து உம்முடைய பாதையில் சரியானபடி போக நீர் கிருபை பாராட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.